சிங்கப்பூர் நாட்டின் முன்னாள் அதிபர் எஸ்ஆர் நாதன் அவர்கள் கடந்த திங்கட்கிழமையன்று காலமானார். செல்லப்பன் ராமநாதன் என்பது அவரது முழு பெயர். சுருக்கமாக எஸ்ஆர் நாதன் என்று அவர் அறியப்படுகிறார். அவருக்கு வயது 92. கடந்த 1999 முதல் 2011 ஆண்டு வரை சிங்கப்பூரின் அதிபராக இருந்ததன் மூலம் மிக நீண்ட காலம் சிங்கப்பூரில் அதிபர் பதவியில் இருந்தவர் என்ற பெருமை எஸ்ஆர் நாதன் அவர்களுக்கு உண்டு. எஸ்ஆர் நாதன் அவர்களின் சுயசரிதை நூல் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னி பாத் டு த பிரசிடென்சி என்பது. இந்த நூலை தமிழில் உழைப்பின் உயர்வு என்று மொழிபெயர்த்தவர் ஆ. பழனியப்பன் அவர்கள். ஆ. பழனியப்பன் அவர்கள் எஸ்ஆர் நாதன் அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர். மட்டுமல்ல, சிங்கப்பூரில் ஏக கால மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி வருகின்றவர் ஆ. பழனியப்பன் அவர்கள். மறைந்த எஸ்ஆர் நாதன் அவர்களை ஆ. பழனியப்பன் அவர்கள் இப்படி நினைவு கூர்கிறார்.
ஐயா, எஸ்ஆர் நாதன் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா, அவர் வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டவர். சின்ன வயதுல வந்து ஏழ்மையான குடும்பத்துல வந்தவர். அந்த ஏழ்மையின் காரணமாகவும் ஒரு சில சூழலின் காரணமாக அவர் வந்து வீட்டையே விட்டு ஓடி போனார். சின்ன வயதுல சிங்கப்பூர்ல இருந்து ஓடிட்டு மலேசியாவில், அப்போ மலேசியா இல்லையே, அது வந்து மலாயாவில் போய் அங்கே எப்படியும் ஒரு பெரிய மனிதனாகி ஆளாகி மீண்டும் சிங்கப்பூருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மன வைராக்கியத்துல அங்கேயே வேலை செய்து, ஜப்பானியர் காலத்துல ஜப்பானியர்களுக்கும் மலாய்க்காரர்களுக்கும் இடையே ஒரு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி, அவ்வளவு தூரம் அதிகமாக படிக்காவிட்டாலும் கூட நிறைய வாழ்க்கையில சாதிச்சிருக்காரு. அதன் பிறகு, அதாவது ஜப்பானியர்கள் சரணடைந்த பிறகு சிங்கப்பூருக்கு திரும்பி வந்து அவரு வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி, பட்டப்படிப்பு பெறாவிட்டாலும் கூட சமூக சேவை என்ற சோசியல் ஸ்டடிஸ்ல ஒரு பட்டயம், அதாவது டிப்ளமா படிப்பு படித்தாரு. பிறகு தொழிற்சங்கவாதியாக அரசாங்க உயர் அதிகாரியாக மலேசியா அமெரிக்காவிற்கான சிங்கப்பூருடைய தூதராக, சமூக ஊழியராக, அதிபராக, பல வகையிலும் அவருடைய வாழ்க்கை வந்து வளர்ச்சி கண்டது, முன்னேற்றம் கண்டது. சிங்கப்பூருக்கு என்று பார்த்தீங்கன்னா, அவரு உண்மையிலேயே அவருடைய மூச்சாகத்தான் இருந்தது. சிங்கப்பூருடைய நலனும் சிங்கப்பூருடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் வளப்பமும் எல்லாமே அவருடைய ஒரு மூச்சாகத்தான் இருந்தது கடைசி காலம் வரை. இரண்டாவது, எல்லா மக்களும், அதாவது சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், பல இன மக்கள் கொண்ட நாடு. பெரும்பான்மையவர்கள் சீனராக இருந்தாலும் அடுத்த பிரிவினராக மலாய்க்காரர்கள், பிறகு இந்தியர்கள், இந்தியர்களிலேயே தமிழர்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் இங்க இருக்கிறோம். இந்த 3-4 இனத்தவர்களும் சட்டைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த யுரேஷியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் சேர்த்து எல்லாரையுமே அரவணைக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு, ஒரு பண்பு அவரிடம் இருந்தது. எல்லோரிடமே ஒரு நல்ல நட்புறவு கொண்டு பழகக்கூடியவர். யாரையும் முதல் முறையாக பார்த்து விட்டால் போதும் அவரையும், அவருடைய முகத்தையும் பெயரையுமே கூட நினைவில் வைத்திருப்பார். அவருடைய ஞாபக சக்தி மிகவும் அபாரமானது. அவரோடு நான் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு சில சந்தர்ப்பங்களில் எனக்கு கிடைத்தது. ஒன்று, இந்து அறக்கட்டளை வாரியத்தில் நான் பெருமாள் கோயில் செயலாளராக இருந்த போது, இங்கே சிங்கப்பூரிலே தைப்பூசம் அடிக்கடி கொண்டாடப்படும், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் நடத்தப்படும். அதில் சில குழப்பங்கள் எல்லாம் இருந்தன. அதாவது அந்த தைப்பூசத்துடைய கண்ணியம் தன்மையை கட்டிக்காப்பதற்காக அவர் இந்து அறக்கட்டளை வாரியம் இந்து ஆலோசனை மன்றத்தில் தலைவராக இருந்தபோது சில விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வந்தார். கட்டொழுங்கை கொண்டு வர வேண்டும், தைப்பூசம் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும், அதிகமான இறைச்சலோ அல்லது ஆட்டப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக முருகனுக்கு காவடி எடுக்கும் பொழுது அவர் கண்ணியமான ஒரு முறையிலே பக்தி இருக்கும் அதே வேளையில் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விதிமுறைகளெல்லாம் கொண்டு வந்தார். அப்ப செயலாளர் என்ற முறையில் நான் அந்த விதிமுறை எல்லாம் அமல்படுத்த வேண்டிய நிலையில் இருந்தேன். அதை பற்றியெல்லாம் அவருடைய புத்தகத்தில் வாழ்க்கையில் என்னுடைய பெயரையும், நண்பர் ஒருவர் அதிர்ஷ்டம் என்று ஒரு என்னோட மொழிபெயர்ப்பாளராக உயர் நீதிமன்றத்தில் வேலை செய்வதவர், இந்து அறக்கட்டளை வாரியத்துடைய செயலாளராக இருந்தார், அவரை பற்றியெல்லாம் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சிங்கப்பூருக்கு அவர் என்ன செய்தார் என்று பார்த்தோமானால், ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், 80களில் அல்லது 70களில் என்று நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை, பாலஸ்தீனிய விடுதலை போராளிகளும் ஜப்பானிய போராளிகளும் சேர்ந்து சிங்கப்பூரில் ஒரு படகை, லாஜு என்று சொல்வார்கள், அதை கடத்தி சென்று விட்டார்கள். அப்போது திரு நாதன் அவர்கள் உள்துறை அமைச்சரில் பணியாற்றினார். ஜப்பானிய மொழி தெரிந்திருந்தாலும் கூட ஜப்பானிய மொழி அவர்களுக்கு தெரிந்துவிட, தனக்கு மொழி தெரியும் என்பதை அவர்களுக்கு தெரியக்கூடாது என்ற வகையிலே அவர்களோடு ஆங்கிலத்திலே பேசியவர்களை, தானே சுயமாக என்னை பணயமாக எடுத்துக் கொள்ளுங்கள், படகில் இருப்பவர்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி சிங்கப்பூரில் அவர்களுக்கு பயணம் செய்வதற்காக, அதாவது மத்திய கிழக்கு நாட்டிற்கு பயணம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளெல்லாம் செய்து கொடுத்தார். கொடுத்து அவரும் ஒரு பணைய கைதியாக அந்த விமானத்திலே சென்றார். அது ஒரு துணிச்சலான ஒரு செயல் என்று சொல்ல முடியும். அந்த தருணத்தில் தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து சிங்கப்பூருக்காக, சிங்கப்பூர் எதுவும் நடந்துவிடக்கூடாது, அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை செய்தார். அதே போலவே மலேசியாவில் தூதராக இருந்தபோது சில பிரச்சனைகள் இருந்தன. மறைந்த திரு லீ குவான் யூ அவர்கள் எங்களுடைய முதல் பிரதமர், அவரை அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்காக சிறப்பாக தனியாக தேர்ந்தெடுத்து மலேசியாவிற்கு அனுப்பி வைத்தார். அப்போது டாக்டர் மகாதீர் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார். அவருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே சில தனிப்பட்ட முறையிலும் சில வரலாற்று அடிப்படையிலும் சில தாரார்கள் சில பிரச்சனைகள்லாம் இருந்தன. அதையெல்லாம் சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கும் திரு நாதன் அவர்கள் முயற்சி செய்து வெற்றடைந்தார்கள். அதே போல அமெரிக்காவில் உள்ள ஒரு இளைஞன், 13 வயதைச் சேர்ந்தவன், சிங்கப்பூரில் இந்த வேண்டலிசம் என்று சொல்லக்கூடிய பொது சொத்துக்களை நாசப்படுத்தக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டதன் காரணமாக அவனுக்கு பிரம்படியும் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டது. அதையும் அவர் அமெரிக்காவில் வந்தபோது தற்காத்து பேசி லாரி கிங் என்று சொல்லக்கூடிய அவருடைய தொலைக்காட்சி நேர்காணலிலும் அவர் கலந்து கொண்டு சிங்கப்பூரை தற்காத்து பேசினார். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் பார்த்தீர்களானால், நமது இந்திய சமுதாயத்திற்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக ஒரு தனியாக ஒரு அமைப்பு இருக்கிறது, சிந்தா என்று சொல்வார்கள். இதை சிங்கப்பூர் இந்திய மேம்பாட்டு சங்கம் என்று கூறுவோம். அதில் அவர் நிறைய அக்கறை செலுத்தினார். அதாவது தமிழர்களும் இந்தியர்களும் முன்னேற்றம் காண வேண்டும் கல்வியில். ஏனென்றால் சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரியும், வேற எந்த விதமான வளமும் இல்லை, எல்லாம் மனிதர்கள் தான். மனிதர்கள் இருக்கிற காரணமாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி நாம் எல்லா சேவைகளையும் நல்ல வகையில் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்றால் நமக்கு கல்வி முக்கியம் என்பதை எப்போதுமே வலியுறுத்தி கொண்டிருப்பார். அவருடைய தமிழ் அதிகமாக பெரிய பெரிய சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டாலும் கூட அவர் எளிமையாக பேசக்கூடியவர். எப்போதுமே இந்த முயற்சி என்பதற்கு பிரயாசைப்பட வேண்டும் என்றுதான் அடிக்கடி சொல்வார். நம் அனைவருமே பிரயாசைப்பட்டு நம்முடைய சமூகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். கடைசி காலம் வரை கோயில்களுக்கும் நிறைய செய்திருக்கிறார். அதே சமயத்தில் இன்னொன்றும் அவர் செய்தது என்னவென்றால், அதிபராக இருந்தபோது மக்களோடு அவர் ஒன்றாக சேர்ந்து மக்களுடைய நலனுக்காகவும் பாடுபட்டார். அதாவது பிரசிடென்ட் சேலஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் அதை முன்மொழிந்து அதற்கான பணத்தையும் நிதியையும் திரட்டினார். அது இன்னும் இந்த புதிய அதிபராலும் அது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஆகவே நிறைய சிங்கப்பூருக்கு செய்திருக்கிறார். எல்லோருடைய மனதிலும் நிச்சயமாக நீக்கமறை நிறைந்திருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.